ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உன்னை அன்போடு அழைக்கிறார். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததாகும். ஒரு நாள் என் உள்ளத்தை துக்கம் நிறைத்தது, துக்கம் நிரம்பி வழிந்தது என்று நான் சொல்லக்கூடும். எங்கு நான் ஆறுதல் பெறுவேன்? இறைவனுடைய திருப்பாதங்கள் தங்கும் இடம் ஒன்று உண்டானால் நான் அங்கு போய் அவருடைய பாதத்தில் விழுந்து என்னுடைய குறைகளை சொல்லி ஆறுதல் பெறக்கூடுமே என்று கலங்கினேன். அப்பொழுதுதான் மகாகவி கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதிய ஓர் அழகிய பாடலின் கடைசி வரி என் மனக்கண்கள் முன்பதாக பளிச்சிட்டது. தேவாதி தேவனை நான் சிலுவை மிசை கண்டேனே என்ற ஒரே ஒரு வரிதான் அது. என் உள்ளத்தை பரவசம் அடைய செய்தது. மறுபக்கமோ கோரச் சிலுவையில் கொடிய கொலை கொள்ளை போன்ற குற்றங்களில் சிக்கிக் கொண்டவர்களை கொலை செய்ய ரோம அரசாங்கம் உபயோகப்படுத்தின அந்த சிலுவையிலா தேவாதி தேவனை காண முடியும் என்று வேறொரு எண்ணமும் மனதில் எழுந்தது. இரண்டிற்கும் நடுவில் தடுமாறின பொழுதுதான் இலங்கையில் ஒரு பக்தன் பாடின வேறொரு பாடலும் எனக்கு முன்பதாக வந்தது. அந்த பாடலை பாடினேன், மனம் மகிழ்ந்தேன், ஆறுதல் அடைந்தேன். அதே பாடலை நாம் அனைவரும் பாட சற்று கேட்போமா?
சிலுவையோ புனித சின்னம் ஜகத்தே ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்தீக்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்தும் எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் எல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் நல்லாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம். அலகை சிரமுடைக்க அகந்தை நீனை வழிக்க பல மயல்களகற்ற பவக்கடலை கடக்க உலகில் ஓயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற உலகில் ஓயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பல கோல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம். யூதர் கேடரலான இயேசுநாத சிலுவை ரேக்க ஞானியருக்கு பைத்தியம் சிலுவை அன்ப கடைக்கலமும் தேவ பலனும் சிலுவை அன்ப கடைக்கலமும் தேவ பலனும் சிலுவை தன்னை உணர்ந்தவதும் தனி பேருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஜகத்தே ரட்சகன் இயேசோ மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம்
சிலுவை ஓர் புனித சின்னம் என்று அருமையாக பாடிவிட்டார் பக்தன். ஆனாலும் கோரச் சிலுவை எப்படி புனித சின்னமாக மாற முடியும், அதில் தேவாதி தேவனை எப்படி நான் கண்டுவிட்டேன் என்று கிருஷ்ணபிள்ளை அவர்களும் பாடினார்கள் என்று என் உள்ளம் ஏற்க மறுத்தது. வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தேன், மறுபடியுமாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். சிலுவையில் தேவாதி தேவனை காண முடியுமா? சிலுவை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ரோம அரசாங்கத்தின் நாட்களில் கொலை கொள்ளை இன்னும் மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றங்களை செய்தவர்களை பிடித்து சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்காக கோரச் சிலுவையில் அடித்து தொங்கவிட்டு விடுவார்களாம். போகிறவர்கள் வருகிறவர்கள் சிலுவையில் தொங்கும் அந்த மனிதனை பார்த்து எள்ளி நகையாடி அதன் மூலமாக அவனுடைய மனதிற்கும் வேதனை உண்டு பண்ணுவார்களாம். முடிவில் மன வேதனையை சகிக்க முடியாமலும் சரீரத்தில் உண்டான வேதனையை சகிக்க முடியாமலும் அவன் குற்றுயிராக பல மணி நேரங்கள் இருந்து கடைசியாக மனம் வெறுத்து தன் ஜீவனை விடுவான் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த கோரச் சிலுவையில்தான் இயேசு கிறிஸ்துவும் தொங்கினாரா? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! இன்னும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். மட்டுமல்ல, பல மாதங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்பட்ட அந்த பாதையும் எருசலேம் நகரத்தில் பார்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் இயேசு கிறிஸ்து நின்ற நடந்த நியாயம் தீர்க்கப்பட்ட சிலுவையில் அடிக்கப்பட்ட என்று பல இடங்களை 14 இடங்களாக குறித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்தையும் நான் போய் பார்த்தேன். இந்த இடத்திற்கு போகும் முன்பதாக கெத்செமனே என்ற இடத்தில் ஒலிவ மலையில் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜபித்தாராம். அவருடைய சரீரத்தில் இருந்து வேர்வையானது ரத்தம் ரத்தமாக கீழே விழுந்ததாம். அதன் பிறகுதான் அவர் இந்த கோர சிலுவையும் தூக்கி கொண்டு நடந்தார் என்று அங்குள்ள மக்கள் எனக்கு சொன்னார்கள். அங்கே முதலாவதாக அவரை வாரினால் அடித்தார்களாம். மட்டுமல்ல, இனி அவர் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிதான் என்று தீர்க்கப்பட்ட பிறகு அவரை ஓர் இரவு முழுவதும் பாடுபடுத்துவதற்காக 300 ரோம சேவர்கள் கையில் ஒப்புவித்தார்களாம். இரவு முழுவதும் அந்த கொடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றவரை அவரை அடித்து நொறுக்கினார்களாம். அவருடைய சரீரம் முழுவதும் அன்று இரவு நொறுக்கப்பட்டது. வாரினால் அடிக்கப்பட்ட காயங்களின் ரத்தம் ஒழுகுகிறது. அவருடைய தலையில் முள்ளினால் செய்யப்பட்டு ஒரு முடியை வைத்து ராஜாவே வாழ்க என்று சொல்லி கோலினால் அந்த முள் முடியின் மேல் அடித்தார்களாம். முள் தலையின் உள்ளே பதிய பதிய அங்குள்ள சதையை கிழித்து குருதியானது வெளியே தாரை தாரையாய் ஓடி வந்ததாம். மட்டுமல்ல, இதற்கும் பிறகு இரவு முழுவதும் அவரை விசாரித்த பிறகு கால்கள் தள்ளாடி நொந்த அவர் மேல் ஓர் பார சிலுவையை வைத்து இதை சுமந்து நடந்து போ என்று சொன்னார்களாம். வழியில் திரளான மக்கள் அவரை பரிகசித்தார்கள். கடைசியாக அவரை சிலுவையில் அடித்தார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அவர் மனுமக்களை மன்னியும் மன்னியும் என்று வேண்டிக் கொண்ட அந்த நேரத்திலும் திரளான ஜனங்கள் அவரை பார்த்து மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள அவனுக்கு திராணி இல்லை என்று அவரை பார்த்து கூச்சலிட்டார்களாம். தேவகுமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, சர்வ வல்லமையும் படைத்தவனுக்கு ஏன் இந்த கதி என்று என் உள்ளம் எனக்குள் எக்காலமிட்டது. என்ன செய்வது என்று நான் யோசித்தேன். அதே சமயத்தில் பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு சிறைச்சாலையில் கண்ட ஒரு காட்சி என் மனதிற்கு வந்தது. அங்குள்ள கைதிகளை நான் விசாரித்தேன். ஒருவரை பார்த்து கேட்டேன், ஐயா, எதற்காக நீங்கள் இங்கு குற்றம் சாட்டப்பட்டு வந்தீர்கள் என்று. அவர் சொன்னார், ஐயா, எனக்கு ஒரு தீராத வயிற்றுவலி உண்டு. இந்த வயிற்றுவலி என்னால் தாங்க முடியவில்லை.
ஆகவே தற்கொலை செய்து மடிவதே நல்லது என்று நான் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற பொழுது அரசாங்கத்தினர் என்னை பிடித்து இங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டார்கள். நான் மரித்து போயிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொன்னார். நான் என் மனதிற்குள் எண்ணினேன், இந்த மனிதனுடைய தீராத வியாதியை தீர்க்க வல்லமையுள்ள ஒருவர் இருந்திருந்தால் இவருக்கு இந்த நிலைமை வந்திராதே என்று கண்ணீர் வடித்தேன். வேறொருவரை அணுகி கேட்டேன், ஐயா நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று. அவர் சொன்னார், ஐயா என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் செய்து வந்தாள். எவ்வளவோ சொன்னேன், அவள் மனம் திரும்பவே இல்லை. கடைசியாக அவளை கொன்றுவிட்டு நானும் கைதியாக சரணடைந்தேன் என்று சொன்னார். அருமை மனைவி நினைத்து இன்றும் அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார். என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பியது, இந்த மனிதனுக்கு இந்த குரூர எண்ணம் வராது இருக்க செய்யக்கூடிய வல்லமையுள்ள ஒரு தேவன் இருந்தால் இந்த எண்ணம் இவருக்கு வந்திருக்காதே, அல்லது அவருடைய மனைவியின் பாவ எண்ணத்தை நீக்க வல்லமையுள்ள ஒருவர் இருந்திருந்தால் அவளுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்காதே என்று புலம்பினேன், அழுதேன், எனக்குள் கதறினேன். ஐயா திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு இங்கு வந்தேன், திருடாமல் இருக்க முயல்கிறேன், ஆனாலும் திருடாமல் இருக்க முடியவில்லையே என்று கதறின வேறொரு மனிதனை கண்டேன். அந்தோ இந்த பாவ செய்கை எண்ணத்தில் இருந்து இவனுக்கு விடுதலை அருளி செய்யும் ஓர் தெய்வம் இருப்பார், ஆனால் இந்த கதி இவனுக்கு வந்திருக்காதே என்று உள்ளம் புகைந்தேன். இப்படி நான் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது என் உள்ளம் சொன்னது, தினகரன் நீ வேத புஸ்தகத்தில் வாசித்ததென்ன, இயேசு கிறிஸ்துதாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர்தாமே நம்முடைய பாவங்களை தன் சரீரத்தில் சுமந்து சிலுவைக்கு போனார் என்பதை நீ வாசிக்கவில்லையா? இந்த மூன்று மனிதர்களுக்கும் வாழ்வளிக்கவே மூன்று விதமான பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்தார். மட்டுமல்ல அவரை சிலுவையிலிருந்து இறக்கி ஓர் கல்லறைக்குள் வைத்தார்கள், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். எதற்காக உன்னை போன்ற மனிதர்களுக்கு வாழ்வளிக்க என்று சொன்னது. இயேசுவின் பாதத்தில் விழுந்தேன், என்னையும் மன்னியும், என்னையும் ஆசீர்வதியும், என் உள்ள துயரை போக்கும் என்று வேண்டினேன். என்ன ஆச்சரியம், ஓர் தெய்வீக ஆனந்தம் மகிழ்ச்சி என் உள்ளத்தை நிறைத்தது, சாந்தி எனக்குள் நிரம்பி வழிந்தது. என்னையும் அறியாமல் நான் பாடினேன், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். நீங்களும் கேட்க விரும்புகிறீர்கள் அல்லவா? சற்றே அந்த பாடலை கேளுங்கள். அதன் பின்பு எனக்கு வாழ்வளித்த அதே இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில், உயிரோடு இருக்கும் ஒரு பாதத்தில் விழுந்து நாம் அனைவருமே இப்பொழுது நம்முடைய வாழ்விற்காக ஜெபிப்போம்.